இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudaventhist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
தலைவரம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் போன்று நின்றவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? How is your marriage life? இன்றைய காலகட்டத்திலே திருமணமான அநேகர்களை பார்த்து நாம் இந்த கேள்வியை கேட்போம் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் ஒன்று, சந்தோஷமாக இருக்கிறது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட முதல் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் நன்றாக இருக்கிறது, ஆனால் அதற்கு பிறகு அந்த மகிழ்ச்சி இல்லை, அந்த அன்பு இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2:18 நாம் வாசிக்கும் பொழுது திருமணம் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பது நமக்கு புரிகிறது. அப்படி என்றால் திருமணத்திலே இணைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் அல்லது கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழப்போகிறார்கள் என்பதுதான் இந்த திருமணத்திலே மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 13:4 வாசிக்கும் பொழுது திருமணத்திற்கு மிக முக்கியமானது என்னவென்று பார்க்கும் பொழுது நம்பிக்கை, அன்பு போன்ற பல காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த எபிரேயர் 13:4 வாசிக்கும் பொழுது விவேகம் யாருக்கும் கனமுள்ளது என்ற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறதை பார்க்கிறோம். விவாகம் யாருக்கும் கனமுள்ள உள்ளது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் திருமணமானது கனமுள்ளது என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருமணம் செய்து கொள்கிறோம் என்றால் இந்த வேத வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணமானது கனமுள்ளது என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் அல்லது திருமணம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு சிறந்த ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். அதாவது கனமான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு கனமாக இருக்கிறார், கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மனைவி கணவனுக்கு கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. அப்படி என்றால் திருமணம் மிக மிக முக்கியமானது என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. நாம் விவாகம் செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மதிலே இருக்கிறார், கர்த்தருக்கும் நமக்குமான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:22 வாசிக்கும் பொழுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்படி என்றால் ஒரு மனைவியை கண்டடைகிறான் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை கண்டடைகிறான். அதே போலவே கணவரை கண்டடைகிறார்கள் என்றால் நல்லதொரு வாழ்க்கையிலே நன்மையானவைகளை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் வேதம் இது நன்மை என்று அழைக்கிறது? ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாட்கள் குறுகிய நாட்களாக இருக்கலாம். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே வருஷங்களிலே நம்மோடு கூட நீண்ட தூர பயணம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கணவர் அல்லது நம்முடைய மனைவி தான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடன் பிறந்த குழந்தைகளோ அவர்கள் திருமணமாகிவிட்டால் அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள். அல்லது நம்மை ஈண்டெடுத்து வளர்த்த பெற்றோர்கள் அவர்களும் வயது சென்றால் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம், அல்லது மரித்து போய் விடுவார்கள். ஆனால் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் நீண்ட கால பயணம் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நீண்ட கால பயணம், நீண்ட வருட பயணம் என்று பார்க்கும் பொழுது அது கணவன் மனைவிக்கான பயணம்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மனைவியை கண்டடைகிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை கண்டடைகிறான். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயணம் இன்று நேற்று துவங்கிய பயணம் அல்ல, அல்லது இந்த பயணம் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்கு பிறகு முடிந்து போகக்கூடிய பயணம் அல்ல. இந்த பயணம் நித்தியத்துக்கான பயணம், இந்த பயணம் நீண்ட கால பயணம் என்பதை கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த நீண்ட கால பயணத்திலே கணவனை ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சீக்கிரத்தில் புரிந்து கொள்ளலாம், அல்லது சில வருடங்கள் ஆகலாம், அல்லது மனைவியை புரிந்து கொள்ள சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் இரண்டு பேரும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இவர்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், வியாதி வரலாம், நோய் வரலாம், வறுமை வரலாம், எல்லா காரியங்களும் வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய அருகிலே நம்முடைய பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கை துணை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. 1 Corinthians 7:3 வாசிக்கும் பொழுது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவான், மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவாள். இங்கே வேதம் சொல்கின்றது இருவர்களுடைய கடமையை இருவரும் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே திருமணம் எவ்வாறாக பார்க்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, பணம் இருந்தால் போதும், செல்வம் இருந்தால் போதும், மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற கண்ணோட்டத்தில் இன்று திருமணங்கள் நடைபெறுகின்றது. இருவரும் அழகாக இருக்கிறார்களா, திருமணம் செய்து விடலாம். அல்லது இருவர் குடும்பத்திற்கும் நல்ல பணம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது நன்றாக இருவரும் படித்திருக்கிறார்களா, திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பார்வைக்குள்ளாக இந்த உலகம் வந்துவிட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவான், மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவாள். அப்படி என்றால் இந்த இருவருக்குள் தேவையானது என்னவென்று பார்க்கும் பொழுது மனத்தாழ்மை. ஒருவருக்கொருவர் தாழ்மையாக இருந்தால் மாத்திரமே ஒருவருடைய வேலையை ஒருவர் செய்து முடிக்க முடியும். ஒருவேளை இருவரும் பெரிதான படிப்பு படித்திருக்கிறார்கள் என்றால், அல்லது இருவரும் அதிக சம்பளம் வாங்குகின்றார்கள் என்றால் என்ன சொல்வார்கள்? நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நீ வீட்டை பார்த்துக்கொள், நீ இந்த வேலை செய் என்று சொல்வார்கள். அல்லது நான் அதிகமாக வேலை செய்கிறேன், அல்லது நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நீ இதை பார்த்துக்கொள் என்று ஒருவருக்கொருவர் சண்டை வரக்கூடியதை பார்க்கிறோம். சில இல்லங்களில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள், அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், யார் அதிகமாக சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக சம்பாதிக்காத மற்ற துணையை அவர்கள் வந்து ஏளனமாக நினைப்பதுண்டு, அடிமை போன்று நினைப்பதுண்டு, இவர்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்று கூட நினைப்பதுண்டு. இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் என்றால் அந்த திருமண வாழ்க்கை நீண்ட காலம் பயணிப்பது மிக கடினமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதிகமாக படைத்திருக்கலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம், ஆனால் கணவன் மனைவிக்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், மனைவி தன் புருஷனுக்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, முதல் காரியம். இரண்டாவது காரியம், 1 Corinthians 7:4-5 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, புருஷனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருக்க கூடாது. மிக மிக முக்கியமானது. நம்முடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் இதை நாம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் விட்டு பிரியக்கூடாது, ஒருவரை விட்டு பிரியக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன, ஏன் வேதம் இதை நமக்கு சொல்லக்கூடியது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து இருவரையும் ஒன்றாக இருக்கும்படி சொன்னார். ஆனால் ஏவாள் தன்னுடைய கணவனாகிய ஆதாமை விட்டு தனியாக சென்றது நிமித்தமாகத்தான் சர்பத்தினால் வஞ்சிக்கப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆகையால் தன் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இருவரும் ஒன்றோடு ஒன்று இருக்க வேண்டும். அப்படி என்றால் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க முடியுமா, எங்கு சென்றாலும் ஒரே இடத்தில் செல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாகவே அது சற்று கடினம்தான். ஆனாலும் நாம் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் அது கணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், மனைவிக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒருவருக்கான ஒருவருக்கான அந்த உறவு அதிகமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக ஏதோ ஒரு சண்டை வந்துவிட்டது, நான் என்னுடைய மனைவியை விட்டு கடந்து செல்கிறேன் என்று கணவன் சொல்லக்கூடாது. அதே போலவே மனைவி என்னை நீர் அடித்து விட்டீர்கள், நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு செல்கிறேன் என்று மனைவி சென்று விடக்கூடாது. இது மிக முக்கியமானது. எப்பொழுது இருவரும் சண்டை போட்டு பிரிகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே மூன்றாவது ஒருவர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, மூன்றாவது நபர் உள்ளே பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தன் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, இருவரும் பிரிந்திருக்க கூடாது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது, மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே சண்டைகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த சண்டைகள் பெரிதாகாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அந்த விரிசல்கள் பெரிதாகாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. காலையிலே சண்டை போடுகிறீர்கள் என்றால் மாலைக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக வேண்டும், மாலைக்குள் நீங்கள் ஒப்புறுதல் ஆக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்று அநேக குடும்பங்களில் சண்டை வந்து விட்டதா, கணவனுக்கு சண்டை வந்து விட்டதா, அல்லது மனைவிக்கு சண்டை வந்து விட்டதா, அவர்கள் பேச மாட்டார்கள், ஒரு மாதத்துக்கு பேச மாட்டார்கள், ஒரு மாதத்துக்கு பேச மாட்டார்கள், ஒரு வாரத்துக்கு பேச மாட்டார்கள். ஏன், ஒரு சிலர் மாத கணக்கில் ஆனாலும் கூட பேசாமல் இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த திருமணத்தை செய்து வைத்தவர் கர்த்தர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தர் இணைத்ததை நீங்கள் பிரிக்காதபடி நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக வேத வசனங்களே நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2:18 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை தந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏவாள் ஆதாமுக்கு ஏற்ற துணையா என்று கேட்டால் நிச்சயமாகவே ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணை. அப்படி என்றால் ஏவாளுக்கு ஆதாம் ஏற்ற துணையா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாகவே இரண்டு பேருமே ஏற்ற துணையாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் பாவம் எப்பொழுது இந்த உலகத்தில் பிரவேசித்ததோ, எப்பொழுது ஏவாள் கனியை பறித்து சாப்பிட்டு தான் சாப்பிட்டது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாலோ, அப்பொழுதே இந்த உலகத்தில் பாவம் வந்துவிட்டது. பாவம் வந்த நிமித்தமாக ஏற்ற துணையாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது வேதத்தில் சொல்லவில்லையே, இதை எப்படி நான் புரிந்து கொள்வது என்று நாம் கேட்கலாம். ஆம், அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளவில்லை, ஆனால் ஒரு சில வார்த்தைகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு தேவன் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் இந்த கனியை சாப்பிட்டாய் என்று கேட்கிறார். ஆனால் அங்கே ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு பதில், நான் சாப்பிடவில்லை, நீர் சிருஷ்டித்து உண்டு பண்ணின, ஏவாள் தான் எனக்கு கொடுத்தாள் என்று ஏவாளை குற்றம் சாட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஏவாளை கேட்கும் பொழுது ஏவாள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, நான் நன்றாகத்தான் இருந்தேன், சர்வம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த இருவருக்குள்ளாக இந்த காரியங்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை குற்றச்சாட்டுகின்றார், ஏவாள் அந்த பாம்பை குற்றம் சாட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் இது இந்த குணம் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் பொழுது பாவத்திற்கு பின்புதான் வந்தது. நான் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஆணுக்கு இல்லை, தான் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை பெண்ணுக்கு இல்லை. இன்று குடும்பத்திலே திருமணமானவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு ஈகோ பிரச்சனை இதுதான். தான் செய்த தவறை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது அவர்கள் செய்த தவறை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் தான் அந்த விரிசல் பெரிதாகி பெரிதாகி பிரச்சனைக்குள்ளாக செல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இருவரையுமே ஏற்ற துணையாகத்தான் சிருஷ்டித்தார். ஆனால் பாவம் வந்த பிறகு அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகள் வந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் ஆதாம் ஏவாளை விடவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நீதான், உன்னால்தான் என்று ஏவாளை திட்டவோ அடிக்கவோ, ஏன் காயினை போல கொலை செய்யவோ இல்லை என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதற்கு மாறாக ஆதாம் ஏவாளை அழைத்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே சென்று அவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம், மீண்டும் தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். திருமணமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கலாம், ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கலாம், மனப்போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனைவியை விட்டு கொடுக்க வேண்டாம், உங்கள் கணவரை விட்டு கொடுக்க வேண்டாம், யாரிடமும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆதாம் ஒருவேளை ஏவாள் தான் என்று சொல்லியிருந்தாலும் அதற்கு பிறகு ஆதாம் ஏவாளோடு கூடதான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்கிறார் என்று நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்தாலும் பெரும்பாலான வருடங்கள் ஏவாளோடு கூட வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஏவாள் மறித்து போய் விட்ட பிறகு ஆதாம் வாழக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த திருமணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த திருமண வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதபடி ஒன்றாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆதியாகமும் 2:24 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது ஒருமை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதம் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது, தகப்பன் முக்கியம்தான், தாய் முக்கியம்தான், ஈன்றெடுத்த பெற்றோர்கள் முக்கியம்தான், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் முக்கியம்தான், முக்கியம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு யார் தகப்பன், ஏவாளுக்கு யார் தகப்பன் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அவர்கள்தான் முதல் முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள். அப்படி என்றால் இருவருக்குமே தகப்பன் யார் என்று பார்க்கும் பொழுது சிருஷ்டித்த கர்த்தர் தான், சிருஷ்டிகரான கர்த்தர் தான். ஆகையால் இங்கே கர்த்தர் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம், இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், இதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும், நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஆலோசகராக இருக்கிறேன், ஆலோசனை தரக்கூடியவராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் இந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தரக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இல்லை என்று சொல்லவில்லை. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களோடு கை கோர்த்த உங்கள் மனைவியை மறந்து விடாதீர்கள், உங்களை கையை பிடித்து நடந்து சென்ற உங்களுடைய கணவரை மறந்து விடாதீர்கள். இன்று அநேக குடும்பங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு இதுதான். கணவன் அடித்து விட்டால் உடனே தன்னுடைய குடும்பத்திற்கு தொலைபேசியில் அழைத்து சொல்வது, அல்லது மனைவி அடித்து விட்டால், மனைவி திட்டி விட்டால் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்வது, இதனால் என்ன ஆகின்றது என்று பார்க்கும் பொழுது இந்த சண்டைகள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகிறது. அப்படி என்றால் தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாதா என்று கேட்கலாம். தெரியப்படுத்துங்கள், வேணாம் என்று சொல்ல முடியல. ஆனால் அதற்கு முன்பதாக அந்த பிரச்சனையை நீங்களே தீர்க்க பாருங்கள். ஏன் என்று பார்க்கும் பொழுது அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ஒன்றாக இணைத்தார், கணவனும் மனைவியுமாக இணைத்தார். அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க பாருங்கள். முதலாவது உங்களால் தீர்க்க முடியவில்லையா, அந்த பிரச்சனை பெரிதாகுகின்றதா, அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனையை கேளுங்களே தவிர ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம். அதனால் என்னவாகும் என்று பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி நீங்கள் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கூடி விடுவீர்கள், ஆனால் இதனால் நீங்கள் பேசிய வார்த்தை, அவருடைய பெற்றோர்களை பேசியிருப்பீர்கள், சகோதரர்கள் சகோதரிகளை பேசியிருப்பீர்கள், அது ஒருபோதும் மாற்றம் அடையாது, மாறாது, அவருடைய இருதயத்தில் தங்கிவிடும் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் கணவன் மனைவி பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்களே தீர்ப்பதற்கு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்களால் தீர்க்க முடியலையா, கர்த்தரிடம் கேளுங்கள், ஜபம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், அவர் உங்களை நடத்துவார். இந்த திருமணத்தில் இணைத்தவர் அவர்தானே, அவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கவலைப்படாமல் கேட்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, தன் புருஷன் தன் மனைவி இருவரும் ஒன்றாக இசைந்திருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 1 தீமோத்தேயு 3:12 நாம் வாசிக்கும் பொழுது, உதவிக்காரர்கள் ஒரே மனைவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆம், உங்களுக்கென்று கொடுத்தது ஆண்டவர் ஒரே மனைவி, உங்களுக்கென்று கொடுத்தது ஆண்டவர் ஒரே கணவர், இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தொடர்ந்து இதை குறித்து நாம் அதிகமாக படிக்கலாம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அநேக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், திருமணமான தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறேன், திருமணமாக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களோடு கூட கர்த்தர் நேர் இருந்து நல்லதொரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை அவர்கள் ஸ்தாபிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.